நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
படிப்பவர் குலசேகரம் சஞ்சயன்.
ஆஸ்திரேலிய கலாச்சாரத்தின் அடையாளங்களை ஒலிவடிவாக எடுத்து வரும் இந்த நிகழ்ச்சி தொடரின் இறுதி நிகழ்ச்சியில் எம்மை பற்றிய ஒலிப்பதிவுகளை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். எம்மை பற்றியா என்று நீங்கள் கேட்பது தெரிகிறது. நாம் அனைவரும் இங்கு குடிவந்தவர்கள். இந்நாட்டிற்கு குடிவந்தவர்களின் கதைகளை நேஷனல் ஃபிலிம் அண்ட் சவுண்ட் ஆர்கைவ்ஸ் என்ற தேசிய திரைப்பட மற்றும் ஒலிப்பதிவுகளின் காப்பகம் மற்றும் ஆஸ்திரேலிய தேசிய நூலகத்தில் பேணப்பட்டு வரும் பல்வேறு ஒலிப்பதிவுகளிலிருந்து எம்மை போல இந்நாட்டிற்கு குடிவந்தவர்களின் கதைகளை கேட்கலாம். இந்நாட்டில் 1940களில் ஒரு குடிவரவு அதிகாரியாக கடமையாற்றிய ஒருவர் 1970களில் வழங்கிய நேர்காணல் ஒன்றில் என்ன கூறுகிறார் என்று கேளுங்கள்.
Back in the 40s, Australia or Australians didn't know what a migrant was. I was even frightened to tell my relatives and friends where I worked.
இப்போது மட்டுமல்ல, 80 வருடங்களுக்கு முன்னரும் வேறு நாடுகளிலிருந்து யாரும் இங்கு குடிவருவதை மக்கள் விரும்பவில்லை என்பதை இவரது வார்த்தைகளிலிருந்து இலகுவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் குடிவருபவர்கள் அனைவரையும் இங்கு வாழ்ந்தவர்கள் விரும்பவில்லை என்று கூற முடியாது. இங்கிலாந்திலிருந்து வருபவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது அப்போதைய ஆஸ்திரேலிய அரசு. அப்படி வந்துறங்கியவர்களை வரவேற்று பேசுகிறார் அப்போதைய குடிவரவு அமைச்சர் ஆர்தர் கால்வெல்.
We want to see more of your type coming to these shores to help to build up the homes that Australians want and that you yourselves will want too later on. We trust that you will settle down in Australia, marrying Australian girls or girls from the old country. We want hundreds of thousands of men like you, and we want many, many thousands of young women too who will come with you to join their fate and your fate with our destiny in this land so far from Europe. But so important a part of the British Commonwealth of Nations.
10 ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் பணம் இருந்தால் போதும், இங்கிலாந்திலிருந்து ஒருவர் இங்கு குடியேற முடியும். குடியேறுவதற்கு தேவையான அந்த கட்டணம் தவிர்த்த ஏனைய செலவுகளை ஆஸ்திரேலிய அரசே பொறுப்பேற்றது. இங்கிலாந்திலிருந்து மக்கள் குடியேறுவதை ஊக்குவிக்க அங்குள்ள திரையரங்குகளில் விளம்பரங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன. வேறு நாட்டவரையோ வேறு இனத்தவரையோ குடிவருவதற்கு இந்நாட்டில் வரவேற்பிருக்கவில்லை. அப்போதைய குடிவரவு அமைச்சர் ஆர்தர் கால்வெல் நாடாளுமன்றத்தில் 1947 ஆற்றிய உரையொன்றில் டூ வாங்ஸ் டோன்ட் மேக் அ ஒயிட் என்று கூறியது உலகளாவிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இருந்தாலும் தனது வாழ்நாள் முடியும் முன்னர் ஆஸ்திரேலிய மக்கள் தொகையை 20 மில்லியனாக உயர்த்த வேண்டும் என்றும் அந்த மக்கள் தொகைதான் இந்த நாட்டின் எதிர்காலம் நன்றாக அமைவதை உறுதிப்படுத்தும் என்றும் அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். இதற்காக இங்கிலாந்திலிருந்து குடிவருபவர்களை மட்டும் நம்பியிருக்க முடியாது என்பதை அப்போதைய குடிவரவு அமைச்சர் உணர்ந்ததைத் தொடர்ந்து ஐரோப்பிய பின்னணி கொண்டவர்களை நாட்டிற்கு குடிவர வைப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. 2nd உலகப்போர் முற்றுக்கு வந்த காலகட்டத்தில் ஜெர்மனியில் அகதி முகாம்களில் இருப்பவர்களை இங்கு அனுமதிப்பதற்கு திட்டமிடப்பட்டது. 10,000 அகதிகளை இங்கு குடியமர்த்த சர்வதேச அகதிகள் அமைப்புடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் அவர்கள் எப்படி இங்கே வருவார்கள், அவர்களை யார் இங்கு கொண்டு வருவது என்ற கேள்விகள் எழுந்தபோது அதற்கான பதிலையும் வைத்திருந்தார் குடிவரவு அமைச்சர் ஆர்தர் கால்வெல்.
The mission on which I am now embarking is vital to the nation. I am going abroad to seek ships or immigrants. If we have no ships, we shall get no immigrants. And without immigration, the future of the Australia we know will be both uneasy and brief. As a nation, we shall not survive. Give me the ships, and I will guarantee to load them with the right type of our future Australian.
உலகப்போரில் மாட்டிக்கொண்டு அகதி முகாமில் வசித்து வந்தவர்கள் இங்கு வரும்போது அவர்களை இங்கு வாழும் அப்போதைய ஆஸ்திரேலியர்கள் வரவேற்க வேண்டும் என்பதற்காக அந்த அகதிகளின் நிலைமை குறித்த காணொளிகள் திரையரங்குகளில் காண்பிக்கப்பட்டன.
Homeless people are still restless and on the move. These are the innocent victims of war, the displaced persons. These were the farmers, the artisans, the students, and the laborers of the small states of Europe. What lies ahead of them? People without a country, people without a home, people awaiting a chance to live again, to build afresh their shattered lives in a new country.
அப்படி இங்கு வந்தவர்கள் திடகாத்திரமான உடலமைப்பு கொண்டவர்கள் என்பதை அரசு உறுதிப்படுத்தியது என்கிறார் அப்போது குடிவரவு அதிகாரியாக பணியாற்றிய ஒருவர்.
In essence, the early criteria was to select able-bodied people to go to employment directed by the Australian government.
அது மட்டுமல்ல, இங்கே குடிவருபவர்கள் தொந்தரவு இல்லாமல் தொழில் செய்வதற்கு ஏதுவாக அவர்களது குடும்ப சூழல் ஆராயப்பட்டு தேர்வு செய்யப்பட்டார்கள் என்கிறார் அப்போதைய குடிவரவு அமைச்சர் சர் பில்லி ஸ்னேடன். நோய்வாய்ப்பட்டு அதிக பராமரிப்பு தேவையான குழந்தைகளின் பெற்றோர் மற்றும் வயதான பெற்றோரை பராமரிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளவர்களை இங்கு குடிவர அனுமதிப்பதில்லை என்பதை ஒரு கொள்கையாக அரசு நடைமுறைப்படுத்தியது என்பதை அப்போதைய குடிவரவு அமைச்சர் ஒப்புக்கொள்கிறார்.
They were privileged to come to Australia and we'd select them. And so we selected them with different criteria. That is, those who had the greatest skill or who looked the best, and those that didn't have terrible burdens to carry, like crippled children or aged parents and those sort of things. We really were applying compassionate standards with a heavy hand.
அப்படி குடிவந்தவர்கள் முதலில் விக்டோரியா மாநிலத்தில் உள்ள பொனகலா என்ற இடத்தில் உள்ள குடிவரவு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டார்கள்.
They have come from many countries in Europe and speak several different languages. Men, women and children to a new adventure in this big strange land so far from their own. This is Bonegilla, a migrant reception center in Victoria, Australia, where they will stay for a while until jobs and more permanent accommodation can be found for them.
எத்தனை நாட்களுக்கு தான் இப்படி முகாமில் தங்கி இருப்பது? வேலை கொடுங்கள், அதற்காகத்தானே எங்களை இங்கு அழைத்து வந்தீர்கள் என்று முகாமில் இருப்பவர்கள் முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். சில நாட்களின் பின்னர் அவர்கள் வேலை வேண்டும் என்று கோரி வேலைவாய்ப்பு அமைச்சரின் பணிமனை நோக்கி ஒரு அமைதியான ஊர்வலத்தை ஆரம்பித்தார்கள். அது ஆர்ப்பாட்ட ஊர்வலமாக மாறி உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டன. ஊர்வலத்தை சந்திக்க அமைச்சர் மட்டுமல்ல இராணுவ படையும் வந்தது என்று தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் அதில் கலந்து கொண்ட ஒருவர்.
With the 5 shillings per week. And after 2.5 months, we had enough, because in that time, 4 young persons hanging themselves. One of them was a friend of mine in Simon Block. We started this march. The intention was to have a peaceful march. And the secretary of the employment office come halfway and stop us, tell us not to be silly, not to do anything, because we will get a job pretty soon. And tried to decide all the story. And the people got very infuriated, and they started burning the place then. And of course, there were 10,000 of us, young men with sticks, bare hand, whatever we want. We really had enough of the whole place. And within 10 minutes, there were 4 tanks from a Bandiana military camp arrived, and over 200 soldiers with their bayonet and the full alert, and the military alert with the rifle and bayonet just ready for combat. Well, we only had bare hand. We had no intention whatsoever to fight anybody.
அது மட்டுமல்ல, 5 வருடங்களில் ஆஸ்திரேலிய குடியுரிமை வழங்கப்படும் என்று அரசு கூறியிருந்தது என்றும் அதை நம்பி இங்கு வந்த தாங்கள் ஏமாற்றம் அடைந்ததாகவும் கூறுகிறார் இன்னொரு குடியேற்றவாசி.
It was stupid at the time, because what the government said, we will make you Australians within about 5 years. It just doesn't happen that way. But nobody had any idea about anything else. They decided we're going to be Australians. If they decided, that must be it.
இதேவேளை இங்கு குடியேறியவர்கள் ஆஸ்திரேலிய விளிமியங்களுடன் வாழ தெரியாதவர்கள் என்ற ஊடக பிரச்சாரமும் இன்னொரு தளத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது.
Newspapers all over the nation leveled violent criticism at the low standard of living to which these new Australians were accustomed. Simple everyday commodities were foreign to them, and most of the press echoed the warning that the high standard of Australian living was endangered by importing immigrants indiscriminately. Let us hope that immigration of the future will be planned deliberately and intelligently and offer more opportunities to the people of our own stock.
குடிவந்தவர்கள் ஆஸ்திரேலிய சமூகத்தில் ஒருவரோடு ஒருவராக வாழ்வதற்கு ஆங்கில மொழி புலமை அவசியம் என்றுணர்ந்த அரசு அதனை இலவசமாக கற்றுக்கொள்ள வழி செய்தது மட்டுமன்றி அது குறித்த பிரச்சாரமும் செய்தது.
This young man is lost because he cannot speak English. That is why the Department of Immigration, working with Commonwealth and state education authorities, encourages settlers with free English lessons. for some 20,000 settlers learning English this year. Every week is Education Week.
இவை அனைத்துமே கடந்த 80 முதல் 60 வருடங்களுக்கு முன்னர் நடந்த நிகழ்வுகளின் ஒலிப்பதிவுகள். அண்மையில் குடிவந்த எமக்கும் இதேபோன்ற அனுபவம்தான் ஏற்பட்டிருக்கிறது என்று நினைத்தால் இரண்டு கருத்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சியையும் இந்த தொடரையும் நிறைவுக்கு கொண்டு வருவோம். ஒன்று, சரித்திரத்தில் நிகழ்ந்தவை மீண்டும் மீண்டும் தொடரும். இரண்டு, இந்த கதைகள் எமது அடுத்த சந்ததியினருக்கும் தெரிய வேண்டும் என்ற கருத்துடன் ஆமோதிக்கிறீர்கள் என்றால் உங்கள் கதைகளையும் பதிவு செய்யுங்கள். அந்த கடமையில்தான் SBS தமிழ் ஒலிபரப்பு முனைப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லைத்தானே.
படைத்தவர் குலசேகரம் சஞ்சயன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.